அத்தியாயம் 16. பவுல் எருசலேம் சென்றார். மனம் திருந்திய பவுல் எருசலேமிற்கு வந்து இயேசுவைப் பற்றி பிரசங்கித்து அவருடைய கிருபையின் மகத்துவத்தை குறித்தும் அறிவித்தான். தனது அற்புத மனந்திரும்புதலை குறித்து அவன் அறிவித்தது ஆசாரியர்களையும் வேத பாரகரையும் கோபமடையச் செய்தது. அவனுடைய ஜீவனை அழிக்க வகை தேடினார்கள். ஆனால் தேவன் பவுலை அங்கிருந்து போய்விடும்படி கூறினார். பவுலோ, ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிறபோது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று கூறினான். தன்னுடைய அற்புத மாற்றத்தை குறித்த சாட்சியை மறுக்க இயலாமல் எருசலேமில் வாழ்ந்த யூதர்கள் இது நிச்சயமாகவே தேவ வல்லமையின் செயல்தான் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என பவுல் எண்ணினான். ஆனால் இயேசுவோ, நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று கூறினார். எருசலேமிலிருந்து அகன்றிருந்த நாட்களிலே பவுல் வெவ்வேறு இடங்களுக்கு அநேக நிருபங்களை எழுதினார். இந்நிருபங்கள் பவுலின் அனுபவங்களை விவரித்து மகா சாட்சியை சுமந்து சென்றது. ஆகிலும் சிலர் இந்த நிருபங்களை அழிக்க முயற்சித்தார்கள். பவுலின் நிருபங்கள் வலிமை நிறைந்தவை என்றும் ஆனால் அவருடைய பிரசன்னமும் பேச்சும் நிந்தனைகள் நிறைந்தவை என்றும் முடிவெடுத்தார்கள்.
பவுலோ கல்வியில் தேர்ச்சி பெற்றவன் என்றும் அவனுடைய ஞானமும் பண்பும் கேட்பவர்களை கவர்ந்தது என்றும் நான் கண்டேன். கல்விமான்களில் அநேகர் இவனது அறிவில் மயங்கி இயேசுவை விசுவாசித்தார்கள். திரளான கூட்டத்திற்கு முன்பாகவும் இராஜாக்களுக்கு முன்பாகவும் அவன் பேசிய போதெல்லாம் தனது பேச்சுத் திறமையினால் அனைவரையும் செயலெழுத பாரகரையும் ஆசாரியர்களையும் வெகுவாக பாதித்தது. தனது ஆழமான விவாதங்களினால் உயர எழும்பி தன்னை கவனிக்கின்ற யாவரையும் தன்னுடன் உயர்த்தி கர்த்தரின் கிருபையின் ஐசுவரியத்தை காட்டி கிறிஸ்துவின் அன்பையும் விவரிக்கும் திறமை பவுலுக்கு இருந்தது. அதே சமயத்தில் மிகவும் எளிமையான விதத்தில் சராசரி மனிதனின் கவனத்தையும் ஈர்த்து அவனையும் இயேசுவின் சீடனாக மாற்றியது.
மீண்டும் எருசலேமிற்கு செல்ல வேண்டுமென்றும் அங்கு தம் நாமத்து நிமித்தம் பாடனுபவிக்க வேண்டுமென்றும் தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தினார். அநேக ஆண்டுகளாக பாடுகளை சந்தித்து வந்த பவுலை கொண்டே இச்சிறப்பான ஊழியத்தை செய்ய தேவன் விரும்பினார். பவுலின் கட்டுகள் தேவனின் மகிமையை பிரஸ்தாபப்படுத்த உதவிய கருவிகளாகும். அவனுடைய விசாரணைகளுக்காக பல பட்டணங்களுக்கு இழுத்துச் செல்லப்பட்ட பவுல் தனது அற்புத சாட்சிகளை நிமித்தமாக அநேக ராஜாக்களையும் அதிகாரிகளையும் மக்களையும் தேவனிடத்தில் திரும்பச் செய்தான். பவுலின் சாட்சிகள் மூலமாக அக்கப்பல் மாலுமிகளும் பயணிகளும் இயேசுவின் வல்லமையை அறிந்து கொண்டார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பிரசங்கித்த பவுல் தனது பேச்சாற்றலினால் அநேக பிரபுக்களையும் கவர்ந்து இயேசுவே மெய்யான தேவகுமாரன் என்று நம்ப வைத்தான். இவ்விதமாக அநேகர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஒருவன் பவுலிடம், நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சங்குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் எனக் கூறினான். எனினும் பிற்காலங்களில் இதனை பற்றி ஆலோசிப்போம் என்ற தங்கள் நம்பிக்கையை தள்ளி போட்டார்கள். இந்த தாமதத்தை பயன்படுத்தி சாத்தான் அவர்களுடைய இதயங்களை கடினப்படுத்தி நித்தியமாக அவர்களை வசூசித்து போட்டான்.
சாத்தானின் கிரியைகள் என்னவென்று எனக்கு காட்டப்பட்டது. முதலாவதாக, அவன் இயேசுவை தங்களது இரட்சகராக ஏற்காதபடி யூதர்களின் கண்களை மறைத்தான். அடுத்தபடியாக, இயேசுவின் வல்லமையான கிரியைகளின் மீது பொறாமை கொண்டதன் மூலமாக அவருடைய ஜீவனையும் பறித்துப் போடும்படியாக அவர்களை வழிநடத்தினான். அவரின் சீடரை கொண்டே அவரை காட்டிக் கொடுத்து சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள். இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தபோது அவருடைய உயிர்த்தெழுதலை மறைக்கும்படியாக பொய்ச் சொல்லி தங்கள் பாவங்களை அதிகமாக்கிக் கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுக்கு விரோதமாக எழும்பி குற்றமற்ற அவருடைய இரத்தப் பழியையும் தங்கள் கைகளில் ஏந்திக் கொள்ளும்படி சாத்தான் அவர்களை ஏவினான். இயேசுவே தேவகுமாரன் என்பதைக் காட்ட எவ்வளவு அடையாளங்கள் இருந்தபோதிலும் அவரை ஏற்காமல் உலக இரட்சகராகிய அவரையே கொன்று போட்டார்கள். தேவகுமாரனுக்கு விரோதமாக நிற்பதை தங்களுக்கு கிடைக்கும் ஆறுதல் என்று நம்பினார்கள். எனவே இயேசுவின் நாமத்தைப் போல் வேறு எதுவும் அவர்கள் செவிகளை சங்கடப்படுத்தவில்லை. அவர் சார்பில் யாதொரு சாட்சியத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஸ்தேவானின் சாட்சியின் போது பரிசுத்த ஆவியானவர் தேவகுமாரனை பற்றி சாட்சியமளித்ததற்கு தங்கள் செவிகளை மூடிக்கொண்டார்கள். ஸ்தேவான் தேவ மகிமையினால் மூடப்பட்டிருந்த வேளையில் அவனை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். இயேசுவின் கொலை பாதகர்களை தன் கைவசத்தில் சாத்தான் வைத்திருந்தான். சாத்தானின் சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தபடியால் அவர்களைக் கொண்டு இயேசுவின் ஆதரவாளர்களை அவன் கொடுமைப்படுத்தி வந்தான். யூதர்களின் மூலமாக புறஜாதிகளையும் இயேசுவிற்கு விரோதமாக திருப்பிவிட்டான். ஆகிலும் சீடர்கள் தங்களுடைய ஊழியங்களில் பெலப்படவும் தாங்கள் கண்டவைகளை குறித்தும் கேட்டவைகளை குறித்தும் சாட்சி பகரவும் அச்சாட்சியை தங்கள் இரத்தத்தின் மூலமாக முத்தரிக்கவும் தேவன் தமது தூதர்களை அவர்களிடத்தில் அனுப்பி வைத்தார். தனது பிடியில் யூதர்கள் இருப்பதைக் கண்ட சாத்தான் மகிழ்ந்தான். இன்னமும் அவர்களின் முறைமைப்படி பலியிடவும் மதச்சடங்குகளிலே பின்பற்றவும் செய்தார்கள். இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது தேவாலயத்தின் சீலை கிழிந்தது. இதனால் தேவன் ஆசாரியர்களை சந்தித்து பலிகளை ஏற்றுக்கொள்ள அவசியமில்லாமல் போயிற்று. மேலும் யூதர்களுக்கும் புறஜாதியாருக்குமிடையே இருந்து வந்த பிரிவும் அவ்வேளையிலேயே முற்று பெற்றது. தம்மையே இரட்சிப்பின் பலியாக ஈந்ததின் நிமித்தமாக இயேசுவின் நாமமே இரட்சிப்பின் நாமம் என்கிற சத்தியம் இருதரத்தாருக்கும் பொருந்தியது. இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது அவருடைய விலாவில் ஈட்டியால் ஒரு சேவகன் குத்தினான். அப்பொழுது குருதியும் தண்ணீரும் தெளிவாக புறப்பட்டு வந்தது. அந்த குருதி தம்மை விசுவாசிக்கிறவர்களின் பாவங்களை சுத்தம் செய்யும். அத்தண்ணீர் விசுவாசிகளுக்கு ஜீவனை கொடுக்கும். பார்க்க மத்தேயு 27, அப்போஸ்தலர் 24:1.